ஸ்ருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் முதற் சூத்திரத்து மூன்றாம் அதிகரணத்தை சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. முதற் சூத்திரம் மூன்றாம் அதிகரணம் என்ன கருத்து இதிலே சொல்லப்படுகின்றது என்றால், ஏற்கனவே உள்ள இரண்டு அதிகரணங்களிலே என்ன கருத்துக்கள் சாதிக்கப்பட்டன என்று பார்க்கும்பொழுது, முதல் அதிகரணத்திலே உலகமானது தோன்றி இருந்து அழிவது என்ற கருத்தும், ஆகவே உலகம் ஒரு கர்த்தாவை உடையது என்றும், அந்த உலகமானது முதல் காரணத்திலே சூக்குவமாய் உள்பொருளாயிருந்து கர்த்தாவாகிய சிவபெருமானாலே அது தோன்றுகின்றது, கால எல்லை வரை நிலை பெறும், கால எல்லையிலே உலகம் ஒடுங்கும் என்ற கருத்துக்கள் பேசப்பட்டன. இரண்டாம் அதிகரணத்திலே அளித்தற்கடவுளாகிய சிவபெருமான் அவன் உலகத்தை மீளவும் தோற்றுவித்து நடத்துவான், ஆகையினாலே சிவபெருமானுக்கு பரம்பொருள் தன்மை இருப்பதற்கு யாதொரு தடையும் இல்லை, அவன் உருவத்திருமேனி கொள்வதனாலே எந்த ஒரு குற்றமும் வராது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நிலநாட்டப்பட்டு சிவ பரத்துவத்திற்கு பங்கம் வாராமல் பாதுகாக்கப்பட்டது. இந்த மூன்றாம் அதிகரணத்திலே ஏனைய தேவர்களுக்கு பரத்துவம் கூறுதல் மறுக்கப்படுகின்றது. சிவபெருமான் பரம்பொருள் என்று இரண்டாம் அதிகரணத்திலே நிலநாட்டிய ஆசிரியர் இந்த மூன்றாம் அதிகரணத்திலே அந்த சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள், ஏனையோர் பரம்பொருளோ என்ற ஐயம் வந்தால் ஏனையோர் பரம்பொருள் அல்லர், சிவபெருமானுடைய அருளாணையின் வழி நின்று அவர்களெல்லாம் தத்தமக்குரிய படைத்தல் காத்தல் முதலிய தொழில்களை செய்து வருகின்றனர் என்ற செய்தி இந்த மூன்றாம் அதிகரணத்திலே சொல்லப்படுகின்றது. அதற்கு அருமையாக தோற்றுவாய் செய்தார். என்ன சொன்னார் என்று சொன்னால், சிவபெருமானுக்கு மந்திர திருமேனி எதனால் கொடுக்கப்பட்டது என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அதன் மேல் ஒரு ஐயப்பாடு வருகின்றது, சிவாகமங்களிலே பிரம்ம விஷ்ணுக்களுக்கு கூட மந்திர நியாசங்கள் விதித்துள்ளார்களே, அப்ப பிரம்மாவுடைய திருவுரு திருமாலுடைய திருவுரு கூட சிவபெருமானுடைய திருவுரு போலவே பாவித்து வழிபட சொல்லப்பட்டுள்ளனவே, ஆகையினால் பிரம்ம விஷ்ணுக்களும் சிவபெருமானோடு சமமாவார் போலும் என்று ஒரு ஐயப்பாடு வரும்பொழுது, அந்த ஐயப்பாட்டை போக்கும் முகமாக சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்று இந்த மூன்றாம் அதிகரணம் சாதிக்கின்றது. அந்த உண்மை சூத்திரத்திலே தான் முதல் என்று கூறப்பட்டுள்ளது, தானே முதல் என்று அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும், சிவபெருமானே முதல்வன் என்பது அந்த பாடல் மூன்றாம் அதிகரணத்து முதற் பாடல். அயந்தனை ஆதி ஆக அறநூறு என்பதென்னை பயந்திடும் சக்தி ஆதி பதிரலால் படைப்பு மூலம் முயன்றனர் இவரே ஆயின் முன்னவன் என்னை முற்றும் நயந்திடும் அவன் இவர்க்கு நன்னுவது உறவொன்றாமே என்பது இந்த பாடல். இந்த பாடலிலே அயந்தனை என்று இந்த பாடல் தொடங்குகின்றது. அயன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான்முக கடவுள் பிரம்மா. அயன் தனை அந்த ஐ இருக்கு பாருங்க, அதுதான் இங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். யாரும் அந்த நுண்பொருளை வந்து எடுத்துச் சொல்லல, நம்ம சிவஞான சுவாமி தான் சொல்லியிருக்கின்றார். பொதுவாக ஐ என்பது வேற்றுமை உறுப்புகளிலே இரண்டாம் உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி இடத்துல இந்த ஐ உறுப்பை பயன்படுத்துவாங்கன்னா, ஒருவனை வரச்சொல் அப்படிங்கும் போது அவனை அழைத்து வா, அந்த இடத்துல அவன் கூட அந்த ஐ என்ற உறுப்பு சேர்த்து அவனை அழைத்து வா என்று சொல்லும்போது, இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வரும். செயற்படு பொருள் கருத்துல வந்து அதிகமா அதை பயன்படுத்துவோம். அவன் சாப்பிட்டான் அப்படின்னா என்ன சாப்பிட்டான் அப்படின்னா வந்து சாதம் சாப்பிட்டான், இட்லி சாப்பிட்டான், அந்த இடத்துல ஐ உறுப்பு போட்டு இட்லியை சாப்பிட்டான், சாதத்தை சாப்பிட்டான் என்று இப்படி செயற்படு பொருள் கருத்திலே வரக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. அந்த மாதிரி ஐ தான் இதுவும் நினைச்சு எல்லாரும் உரை சொல்லிவிட்டார்கள். அயந்தனை அப்படின்னா பிரம்மாவை அப்படின்னு சொல்லி உரை சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சுவாமிகள் தான் சொன்னாங்க அயன் தன் ஐ என்று பிரித்தார்கள். இந்த ஐ என்பதற்கு ஐ என்பது இந்த வேற்றுமை உறுப்பு அல்ல, ஐ என்பது பெயர் சொல். ஐ என்ற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகுன்னு பொருளாம். ஐ என்றாலே அழகுன்னு பொருள் இருக்கின்றது என்று இங்கே சிவஞான சுவாமிகள் உணர்த்தியிருக்கின்றார். அழகு என்பது ஆகு பெயராக அந்த அழகிய உருவத்தை குறித்தது என்றும் நுணுக்கமாக பொருட்டுகின்றார். அயந்தன் ஐ அப்படின்னா அயனுடைய அழகிய வடிவம். அப்புறம் என்ன வருது பாட்டுல ஆதினு வருது, அயந்தன் ஐ ஆதி, ஆதினா முதலிய எட்ஸெட்ரா, அயனுடைய அழகிய உருவம், முதலியனா மற்றவர்களையும் கழுவிக்கொள்ளணும், அரியனுடைய அழகிய உருவம், திருமாலுடைய அழகிய உருவம், இவற்றையெல்லாம் எப்படி தியானிக்கணும் சொல்லியிருக்க ஆகமத்தில், ஆக அறநூறு அறநூறு ஆகம் அப்படின்னு மாத்திக்கிடணும். உருனா என்ன உருவம், அரண் உருனா அரனுடைய உருவம், ஆகம்னாலும் உருவம் தான். அறநூறு ஆகம்னா அந்த இடத்துல போன்ற என்ற ஓம உருப்பு அங்க போட்டுக்கோங்க, அறநூறு போன்ற ஆகம், அறுநூறு போன்ற உருவம். இப்ப நமக்கு பொருள் தெளிவாயிரும். என்ன? பிரம்மாவினுடைய அழகிய உருவம் ஆதின்னு சொன்னதுனால, முதலியன்னு சொன்னதுனால, திருமாலுடைய அழகிய உருவம், இவற்றையெல்லாம் எந்த யாருடைய உருவம் மாதிரி பாவிக்கணும்னு சொல்லியிருக்கு? அறுநூறு ஆகம், அறுநூறு அரண் வடிவத்தை போன்ற வடிவமாக, அரண் வடிவத்தோடு ஒத்த வடிவமாக வைத்து அவர் அந்த வடிவங்களுக்கும் நாம என்ன செய்யணும்? நியாசங்களை செய்ய வேண்டும். அத்துவ நியாசம், மந்திர நியாசம் போன்ற கிரியைகளை செய்ய வேண்டும் சிவாகமங்களில் விதித்துள்ளார்களே. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அப்போ அவர்களும் சங்கார கடவுளாகிய சிவபெருமானோடு சமமாவார்களா என்று சொன்னால் கிடையாது. அப்படி நாம் அலையக்கூடாது. என்ன அப்படின்னா, படைத்தல் முதலிய தொழில்களை செய்வது சிவசக்தி தான். ஒவ்வொரு தொழில் செய்யும் போதும் சிவசக்தி ஒவ்வொரு பெயர் பெறும். ஆரணி, சனனி, ரோதயித்ரி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த சிவசக்திகள் பிரம்மாவிடமும் திருமாலிடமும் பதிந்திருப்பதனாலே, சிவசக்திக்கு இடமாக அவர்கள் அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் விளங்குவதனாலே, பிரம்ம விஷ்ணுக்கள் மூலமாக அந்த சிவசக்தியையே நியாசம் செய்து வழிபடுவதற்காக ஆகமங்களிலே அவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவர்களை நிலைக்களமாக கொண்டு சிவசக்தி விளங்குகிறது. அந்த சிவசக்தி சம்பந்தம் அவர்களுக்கு இருப்பதனாலே அவர்களுக்கும் நியாசம் விதித்துள்ளது. அதுதான் காரணம். ஒழிய அவர்களுக்கும் நியாசக்கிரியை வச்சதனால அவர்களும் சிவபெருமானோடு சமமாவர் என்று நாம் கருதல் ஆகாது என்று அருமையாக விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு குறிப்புரையில சொல்றாங்க சுவாமிகள், அயந்தன் ஐ என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். முதலடியில ஐனா அழகு, அழகிய உருவத்தை குறிக்கும். அப்படி இல்லாம அதை இரண்டாம் வேற்றுமை உருவா வச்சுட்டா, ஐய வந்து இரண்டாம் வேற்றுமை உருவா சொன்னா அந்த வாக்கியம் தொடர்ந்து வந்து பொருள் முடிவை தராது என்று சொல்லி அருமையாக விளக்கியுள்ளாரு. சுஞான சுவாமியுடைய அந்த பொழிப்புரையையும் கீழே உள்ள குறிப்புரைகளையும் நம்ம ஒண்ணு விடாம வார்த்தை வார்த்தையா சிந்திச்சால்தான் சிவஞான சித்தியார் பாடல்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். சிவஞான சித்தியாருடைய தெளிவு பெற வேண்டியது மிக அவசியம். ஏன்னா மகாபாரியத்திலே மிக அதிகமாக மேற்கோள்கள் சிவஞான சித்தியார் மேற்கோள் காட்டி தான் தம் கருத்தையே நிறுவுகின்றார்கள். ஆகவே சிவஞான சித்தியாரிலே ஒரு தெளிவு பெறாமல் மகாபாரியம் கற்பது என்பது இயலாத காரியமாக உள்ளது. ஆகவே மகாபாரியம் கற்பதற்கு ஒரு இன்றியமையாத துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் இந்த சிவஞான சித்தியாருக்கு இப்படி சிறந்த நுணுக்கமான உண்மை பொருளை உணர்த்துகின்ற ஒரு உன்னதமான உரையினை நமக்கு அருளி செய்துள்ளார்கள். அதனுடைய அருமைப்பாட்டை உணர்ந்த நம்முடைய 16வது குருமூர்த்திகள் அதற்கு அற்புதமாக பதவுரை அந்த பொழிப்புரையை தழுவி அதற்கு இணங்க செய்துள்ளார்கள். ஆகவே குருவர்களாலே அவற்றை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த கருத்தை சொல்லக்கூடிய சிவஞானசனுடைய பொழிப்புரையை இப்பொழுது பார்க்கலாம். அயன் உருவம், அரி உருவம் முதலியவற்றையும் அரண் உருவோடு ஒத்த உருவாக வைத்து வேதாகமங்களில் தத்தம் எல்லையளவும் அத்துவநியாசம், மந்திரநியாசம் முதலாயின விதித்தலின் சங்காரக்கடவுளோடு ஒப்ப அவரும் முதல்வராவான் செல்வர் போலும் என மலையற்க, சங்காரக்கடவுள் போல இவர்களும் முதல்வர்களோ என்று மலைய வேண்டாம். படைப்பாதி தொழில் செய்யும் சனனி முதலிய சிவசக்திகள் ஒரோ ஒன்று. அதாவது ஒருத்தட்ட ஒரு சிவசக்தி இருக்கும், நான்முகன்ற ஒரு சிவசக்தி, திருமால்கிட்ட இன்னொரு சிவசக்தி, ஒவ்வொரு சிவசக்தியின் ஒவ்வொரு அம்சம் ஒவ்வொருத்தட்ட இருக்கும். அதான் சிவசக்திகள் ஒரோ ஒன்று. அவர் மாட்டு பதிந்து நின்று, அவர் மாட்டுனா அந்த அயன் திருமால் மாட்டு பதிந்து நின்று செலுத்துதலான் அந்த அயனையும் திருமாலையும் முறையை படைத்தல் தொழிலிலும் காத்தல் தொழிலிலும் செலுத்துதலான். அவ் இயைபு பற்றி, இயைபு என்ப சம்பந்தம், அந்த சம்பந்தம் அந்த சிவசக்தியோடு அந்த அயன்மால் கொண்டுள்ள சம்பந்தம் பற்றி வேதாகமங்களின் அவ்வாறு உபசரித்து ஓதப்பட்டன. ஆகவே அவர்களுக்கு நியாசம் விதித்தது உபசாரம் தான். உண்மையில அந்த நியாசம் வந்து அவர்களிடம் தங்கியிருக்கின்ற சிவசக்திக்கு செய்யப்படுவதுதான். இல்லையா, ஒருவன் வந்து தன்னுடைய தாத்தா இருந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்காலியை வந்து ரொம்ப மரியாதையா வச்சிருக்கிறான் அப்படின்னா, நாற்காலி ஒரு ஜடப்பொருள் தானையா, அதுக்கு என்னையா மரியாதை அப்படின்னு யாராவது சொன்னா என்ன சொல்லுவான், இந்த தாத்தா இருந்ததுயா, இதன் மூலமா இந்த மரியாதை எங்க தாத்தாவுக்கு போய் சேரணும்னு சொல்லி இதற்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி உபசாரமா அந்த நாற்காலி தேசிய கொடினா ஒரு சல்யூட் அடிக்கிறான். அந்த கொடிக்கு அந்த சல்யூட் வந்து உபசாரம் தான். அந்த சல்யூட் உண்மையில இருக்கு. அந்த கொடியிலே உள்ள வண்ணங்கள் எந்த பண்புகளை உணர்த்துகின்றனவோ அந்த பண்புகளை நான் பணிந்து கடைபிடிப்பேன் அப்படின்னு அந்த பண்புகளுக்கு கொடுக்கிற மரியாதை தான். நீ காவி என்பது தியாகம் பண்பு, வெண்மை என்பது தூய்மை, பச்சை என்பது பசுமையை குறிக்கின்றது, வளத்தை குறிக்கின்றது, தியாக உணர்வையும் தூய்மையையும் கடைபிடித்து நாட்டின் வளத்திற்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு செலுத்துற மரியாதை தான் உபச்சாரமா அந்த கொடிக்கு செலுத்துறான். அத மாதிரி இங்க வந்து பிரம்ம விஷ்ணுக்களுக்கு நியாசம் செய்வது அவர்களிடம் தங்கியுள்ள அந்த சிவசக்தியை போற்றுவதற்காகத்தான் என்று அருமையாக அந்த சிவம் முழு முதன்மைக்கு குறைபாடு வராமல் அற்புதமாக உரை கூறி விளக்கினார்கள் நம்முடைய சிவஞான சுவாமி. இதை குறிப்புரையிலே அற்புதமாக பல கருத்துக்களை நமக்கு அள்ளித் தருகின்றார்கள் சுவாமி. அற்றேல் ஒரு தொழிற்கு இருவராதல் எற்றுக்கு என்பாரை நோக்கி, ஐயா ஒரு தொழிலுக்கு ஏன் ரெண்டு பேரு? படைத்தல் காத்தல் எல்லா தொழிலையும் சிவபெருமான் செய்கின்றார் சொல்றீங்க. இப்ப படைப்பதற்கு பிரம்மாவும் இருக்கிறார், காப்பதற்கு திருமாலும் இருக்கிறார். நீங்க இப்ப சிவபெருமானும் படைக்கின்றார், பிரம்மாவும் படைக்கின்றாரா இல்லையா? அவர் சிவபெருமானை நேரா படைச்சிட்டுமே, தம்முடைய சக்தியை ஏன் வந்து பிரம்மாட்ட பதிய வச்சு அவரை செலுத்தி படைக்கணும்? படைத்தல் இவரும் செய்யறாரு, இவரே செய்யட்டுமே, அவரை செலுத்தி ஏன் செய்யணும்? ஒரு தொழிலை தான் நேரடியா செய்யாம அதுக்கு இன்னொருத்தரும் வேணும்னு வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஆளையும் ஒருத்தர் வச்சுட்டு ஏன் செலுத்தணும்? இந்த மாதிரி காத்தலையும் அவரே செய்யட்டுமே, அதுக்கு ரெண்டாவது ஆளா ஒரு ஆளை திருமாவை வச்சுக்கிட்டு அவர் மூலமாக ஏன் காக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதான் ஒரு தொழிலுக்கு இருவர் எதுக்கு? படைக்கிறார்னா பிரம்மா படைக்கிறார் அப்படிங்க கேட்டா, இல்ல பிரம்மாவின் மூலமாக சிவபெருமான் தான் படைக்கிறார்னு சித்தாந்தத்துல விளக்கம் சொல்றீங்க. எதுக்கு பிரம்மா மூலமா அதுக்கு சிவபெருமான் படைக்கணும்? எதுக்கு பிரம்மா சிவபெருமான் ரெண்டு பேரு படைத்தலுக்கு? சிவபெருமானே நேரடியா படைக்கட்டுமே, அந்த மாதிரி காக்கிறது சிவபெருமானே நேரடியா காக்கட்டுமே, ஏன் திருமாவை வாயிலாக செய்யணும்? ஒரு தொழிலுக்கு எதுக்கு இப்படி ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டால், ஐயா அரசன் என்ன செய்வான்? அமைச்சரை வந்து வைத்துக் கொண்டு அவர் மூலமாக தன்னுடைய ஆணையை நடத்துவான் இல்லையா? அதனால அந்த அமைச்சர்கள் அரசனை இன்றியமைந்து எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் அயன் திருமாலும் சிவசக்தியை சாராமல் எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் திருமூல தேவனாயினார் அவளை இன்றி ஐவரால் ஆவதொன்று இல்லை என்று, ஐந்து மூர்த்திகளாலும் சிவசக்தியை தவிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அருமையாக சொல்வார். அவளின்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை அப்படிப்பார். ஆகவே அந்த எடுத்துக்காட்டு காட்டுறாங்க சிவஞான சுவாமி. அடுத்த பாட்டுல ஆசிரியரே காட்டுறார், இந்த உரையில சுவாமிகள் முன்னதாகவே காட்டி இந்த ஓமையை அடுத்த பாடல நல்லா பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றான் ஓமை? அமைச்சர் முதலாயினார்க்கு அரசனை இன்றியமையாமை போல. அமைச்சர்கள் மாதிரி இந்த அயனும் அறியும், அயன் அறி முதலாயினாருக்கு அரண் அருளை இன்றியமையாமை தர்க்கமுகத்தான் விளக்குவார். தர்க்கம் கூறி விளக்குறார். அத என்ன சொல்றார் இந்த பாடல என்ன சொல்லியிருக்கார்? படைப்பு மூலம் முயன்றனர் இவரேயாயின் முன்னவன் என்னை. ஐயா படைத்தல் முதலிய தொழில்கள் எல்லாம் பிரம்மவிஷ்ணுக்களே செய்வார்கள் அப்படின்னா, பிரம்மவிஷ்ணுக்களே செய்வார்கள்னா சிவபெருமான் அருளின் உதவின்றியே செய்வார்கள் அங்க அர்த்தம். அதனால அது பிரிநிலை ஏகாரம். முயன்றனர் இவரே ஆகி இவரே, அதுல ஒரு ஏ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏகாரம் பிரிநிலை என்ன? சிவன் அருளை பிரித்து அந்த சிவன் அருளின் துணையின்றி அயந்திருமாலே படைத்தல் முதலியவற்றை செய்வார்கள் என்றால் முன்னவன் என்னை. முன்னவன் சொல்லி சிவபெருமானை சொன்னதுல என்ன பொருள் இருக்கு? ஆகவே இவர்களாகவே செய்ய மாட்டார்கள். என்னன்னா அமைச்சர்கள் அரசன் ஆணையால் செய்வது போல இவர்கள் சிவபெருமான் அருளால் செய்வார்கள் என்பது கருத்து. அது மாதிரி அரசனுக்கும் அமைச்சர் முதலாயினார் என்ன வேண்டப்படும் இல்லையா? அதான் சொல்றாரு, அரசனுக்கு அமைச்சர் முதலாயினார் போல அரனுக்கு அயனறி முதலாயினாரும் வேண்டப்படுவர் என்பது ஏதுமுகத்தான் விளக்குவார். முற்றும் நயந்திடும் அவன் இவர்க்கு நண்ணுவது உறவோ ஒன்றாமே என்றும் கூறினார். ஐந்தொழிலையும் ஒருங்கே செய்கின்ற சிவபெருமான் அயனறி முதலியோருக்கு ஒவ்வொரு தொழிலில் மட்டும் அதிகாரம் கொடுத்துள்ளார். அயனுக்கு படைத்த தொழிலில் மட்டும் அதிகாரம் கொடுத்துள்ளார். அரிக்கு திருமாலுக்கு காத்த தொழிலில் மட்டும் அதிகாரம் கொடுத்துள்ளார். சிவபெருமானோ ஐந்தொழிலுக்கும் அதிகாரம் உள்ளவர். ஆகையினாலே அந்த கருத்தை சொன்னார், முற்றும் நயந்திடும் அவன் ஐந்தொழில்களையும் ஏற்றுகின்ற அந்த பெருமான் இவர்க்கு நண்ணுவது அயனறி முதலியோருக்கு கொடுப்பது உறவு ஒன்றாமே ஒவ்வொரு தொழில்கள் தான் என்றும் கூறினார். அரசன் வந்து அமைச்சர்கிட்ட ஒரு பொறுப்பு, தளபதியிட்ட ஒரு பொறுப்பு, வாயிற்காவல் என்ற ஒரு பொறுப்பு, தண்டனை நிறைவேற்றுகின்ற பாடிகாவல் என்ற ஒரு பொறுப்பு, இப்படி அவரவருக்கு பொறுப்பை பிரித்து கொடுத்து எல்லாம் தன் ஆணையின்படி செலுத்துவது போல. அதான் ஐ என்பது அழகு என்பதை அடுத்த கீழே குறிப்புகளை சொல்கின்றார். ஐ அழகு, ஐ அழகுன்னு எழுதியிருக்க, ஐ என்பதன் பொருள் அழகு அப்படின்னு சொல்றாங்க. அழகுங்கிறது இந்த இடத்துல ஆகு பெயரால அந்த அழகை உடைய உருவத்தை குறித்தது. என்ன நுணுக்கமான விளக்கம்! இப்ப வந்து இதெல்லாம் வந்து பண்பு ஆகு பெயர். இன்னைக்கு நம்ம சொல்றோமே, ஏன் இனிப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கேட்கிறோம். இனிப்பு காரம்னா என்ன? அந்த இனிப்பை உடைய பொருளை குறிக்கின்றது. காரம்னா அந்த காரத்தை உடைய பொருளை குறிக்கின்றது, அந்த சுவையுடைய பொருளை குறிக்கிறது. அவர் இங்க அழகுங்கிறது இந்த அழகுடைய உருவத்தை குறிக்கின்றது. இது ஆகு பெயரான் அழகுடைய உருவத்தின் மேல் நின்றது. அப்படி இல்லாம இரண்டாம் வெற்றுமை ரூபா வைத்து உரைப்பவர்கள் முடிக்கும் சொல்லோடு இயல்பின்மை நோக்கில. இரண்டாம் வெற்றுமை ரூபா சொன்னா பாட்டு தொடர்ந்து போய் ஒரு முடிக்கும் சொல்லை கொண்டு முடியாது, பாட்டு முடிவின்றி நிற்கும். அதை பார்க்காம எண்ணி பார்க்காம இரண்டாவது வெற்றி ஒரு பாவச்சு பொருள் சொல்லிட்டாங்க சிலரு அப்படின்னாங்க. ஆக அறநூறு என்பது என்ன? ஆகம்னா உருவம் தான், உருனாலும் உருவம் தான். அப்ப ஆசா அறநூறு என்பதை வந்து அறநூறு ஆசம்னு மாத்திக்கிடணும். இப்படி எல்லாம் மாத்தலாமா அப்படின்னா, ஞானசம்பந்தர் தேவாரத்துல திருவாளவாய் பதிகத்துல ஒரு பாடல பையற பையறவு அல்குல், பையறவு அல்குல்னு வருது. பையறவு அல்குல்னா அரவு பை அல்குல்னு மாத்திக்கிடணும். அரவினது பை போன்ற அல்குல்னு வரும். போன்றங்கிற உறுப்பு அங்க தொக்கு நிற்கிறது. ஓம உறுப்பு தொக்கு நின்றா ஓமத்தொகை. அத மாதிரி ஆக அறநூறு என்பதை அறநூறு ஆகம்னு மாத்திக்கிடணும். அறநூறுவை போன்ற ஆகம், ஆகம்னால உருவம் தான் அர்த்தம். அப்ப அறநூறுவை போன்ற உருவம் என்று அதற்கு பொருள் சொல்லணும். அயந்தன் ஐ அயனுடைய அழகிய உருவம் ஆதின்னு சொன்னதுனால திருமாலுடைய அழகிய உருவம் சேர்த்துக்கிடணும். சேர்த்துக்கிட்டு இவற்றை எப்படி ஞாபகம் பண்ணணும், அறனுடைய உருவம் போல, அறநூறுவம் போன்ற உருவமாக நியாசம் சொல்ல ஆகமங்களிலே சொன்னது என்ன அப்படின்னா, சிவசக்தி அவர்களிடம் தங்கியிருப்பதா, சனனி முதலிய ஆரணி சனனி போன்ற சிவசக்திகள் பயந்திடும் சத்தியாதி பதிதலை பிரித்து வைத்துக் கூறுகின்றவையின் இவரே என்னும் ஏகாரம் பெருநிலைக்கண்ணதுன்னு சொன்னார். அது சொன்ன இவர்களே அந்த தொழிலை செய்வார்கள் சொன்னா அப்படின்னா, சிவபிரான் அருளின் துணையின்றி இவர்களே செய்வார்கள் அப்படின்னு, அந்த பயந்திடும் சக்தியின் உதவியின்றி செய்வார்கள் அப்படின்னு அந்த சக்தியை பிரித்ததுனால இந்த ஏகாரம் பெருநிலை. அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அப்ப முன்னவன் சிவபெருமானை சொன்னது பொருள் இல்லாம போயிரும். அப்ப ஏற்கனவே வந்து பழைய அதிகரணத்துல ஒரு கருத்து வந்திருக்கு, என்னன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மூர்த்தியை வந்து உலகத்தார் சொல்கின்றார்கள், நீங்க முத்தொழிலுக்கும் ஒருவனையே வந்து உரிமையாக்குகின்றீர்களேன்னு ஏற்கனவே முன்னால் ஒரு பாடல் வந்தது, உரைத்த இத்தொழில்கள் அப்படின்னு தொடங்குற பாடல். அந்த பாடலை இங்க சுவாமிகள் எடுத்து காட்டுறாங்க. அந்த பாடல்லையே வந்து சொல்லிட்டாங்களே சிவபெருமானுடைய ஆணைப்படிதான் பிரம்மாவும் திருமாலும் பணி செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்களே, இப்ப அதே கருத்தையும் இந்த பாடலையும் சொல்றீங்க அப்படின்னா அந்த வேற்றுமையை அற்புதமா காட்டுறாங்க. அல்லது கூறியது கூறங்கிற குற்றம் வந்துடும் நூலுக்கு. இதெல்லாம் செம்மையாக செய்து உரையளித்தவர்கள் சுவாமிகள் தான். ஆகவே அருமையாக சொல்றாங்க. இன்னும் நமக்கே படிக்கும்போது நாளைக்கு திரும்ப படிக்கும்போது சந்தேகம் வரும். உரைத்தவை தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை என்னின் விரைக்கமலத்தோன் மாலும் ஏவலால் மேவினார்கள். விரைக்கமலம் அதாவது வாசனை பொருந்திய கமலம், அந்த கமலப்பூவிலே இருக்கக்கூடிய நான்முகனும் அப்புறம் திருமாலும் சிவபெருமானுடைய ஏவலாலே பணி செய்கின்றார்கள் அப்படின்னு முன்னாடியே ஒரு பாட்டை சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் அவர்கள் சிவசக்தியின் ஆணையினாலே செய்கின்றார்கள் இந்த பாடலையும் சொல்கின்றீர்களே, இது கூறியது ஊரல் ஆகாதா என்றால் ஆகாது, ரெண்டுக்கும் வேற்றுமை உண்டு என்று அழகுற காட்டுகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமி. எப்படி காட்டுகின்றார்கள் அப்படின்னா, அந்த பாடலுக்கு முந்தைய பாடலுடைய கருத்து என்னவென்றால், பௌராணிகர்னு இருக்காங்க அவங்க, சில புராணங்களை மட்டும் பார்த்துட்டு அதுபடி விளக்கம் கொடுப்பாங்க. அந்த பௌராணிகர் என்ன சொல்றாங்கன்னா, வந்து படைத்தல் காத்தல் தொழில்களை எல்லாம் பிரம்மா திருமால் ஆகியோர் செய்கின்றார்கள், இதுல அழித்தல் தொழிலை செய்வனுக்கு என்ன நீங்க வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்னு சொல்ல வந்தார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து இல்ல சிவபெருமானுக்கு வந்து தலைமை உண்டு அப்படிங்கறத காட்டுறதுக்காக இங்க சொன்னார், சிவபெருமானுடைய ஏவலாலதான் இவங்க படைத்தல் காத்தல் செய்யறாங்க அப்படின்னு சிவபெருமானுக்கு தலைமை உண்டு அப்படிங்கறதுக்காக வேண்டி அதை சொன்னது அந்த பாடல்ல. இந்த பாடல என்னன்னா, சிவபெருமானை தவிர ஏனைய இருவருக்கும் அயனுக்கும் அரிக்கும் அந்த தலைமை கிடையாதுன்னு மறுக்க வந்தது. அதுதான் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். சிவபெருமான் பரம்பொருள் அப்படின்னு சொல்ல வந்தது அந்த பாடல். இந்த பாடல் வந்து அவரை தவிர ஏனையோர் பரம்பொருள் அல்லர் என்று சொல்லுவது இந்த பாடல். அதான் அதை வந்து இயல்பின்மை நீக்குதல் அப்படிமாங்க, இதை வந்து பெரிதின் இயல்பு நீக்குதல் மாங்க, அதுல ஒரு கஷ்டமும் இல்லை. இயல்பு இன்மை நீக்குதல், இன்மையை நீக்குதல் எவ்வளவு அழகா பேர் வச்சாங்க. இயல்புனா என்ன, தகுதி. சிவபெருமானுக்கு பரம்பொருள் தகுதி உண்டா அப்படின்னா பௌராணிகர் இல்லைங்கான், அவன் இல்லைன்னு சொல்றதை நீக்குது. சிவபெருமானுக்கு தகுதி இல்லைன்னு மாற்றோர் சொல்கின்றார்களே அந்த கருத்தை நீக்குவது, நீக்கி தகுதி உண்டுன்னு நிலைநாட்டுவது. அதான் தகுதி இன்மையை நீக்குவது, அதான் இயல்பு இன்மை நீக்குதல். ரொம்ப எளிதா போச்சு. இந்த பாடல் வந்து திருதின் இயல்பு நீக்குவது. ஐயா, அந்த பரம்பொருள் தகுதி சிவபெருமானுக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் உண்டு, அயனறி ஆகிய பிறருக்கும் உண்டுன்னு சொல்ல வராங்க பாருங்க. அந்த பிறருக்கெல்லாம் அந்த பரம்பொருள் தகுதி கிடையாது என்று பிறருக்குரிய தகுதியை, பிறருக்கு சொல்லப்பட்ட, பிறர் மீது ஏற்றி கூறப்பட்ட அந்த தகுதியை வந்து பொருந்தாது நீக்குவது, அதான் பெரிதின் இயல்பு நீக்குதல் இந்த பாடலின் கருத்து. இவை இரண்டுக்கும் தம்முள் வேற்றுமை என்று அருமையாக சொன்னார். ஆகவே சிவபெருமானுக்கு பரம்பொருள் தன்மை கிடையாது என்று கூறுவோர் பௌராணிகர், ஏனையோருக்கும் பரம்பொருள் தன்மை உண்டு என்று கூறுவோர் அநேகேஸ்வரவாதிகள். இருவரையும் வந்து முறையே அந்த பாடலிலும் உரைத்தவித்துளிகள் பாடலிலும் இந்த பாடலிலும் அநேகேஸ்வரவாதிகளும் மறுத்தார். அதான் உரைத்தவித்துளிகள் என்னும் செய்யுள் பௌராணிகரை நோக்கி இயல்பின்மை மாத்திரை நீக்கி, மாத்திரைன்னா அது மாத்திரம், அது மட்டும் நீக்கி ஈருமாகி மறிவிடும் என்றதனை வலியுறுத்தியது. ஈருமாகி மறிவிடும் சூத்திரத்தில் ஒரு கருத்து வந்ததே, முதல் சூத்திரத்தை பார்க்கணும். அதுல ஈருமாகி மறுவிடும் வந்தது. ஈருமாகினா யாரு ஞாபகப்படுத்துறோம்? சங்கார கடவுள். சங்கார கடவுள் உலகத்தை மீள தோற்றுவிப்பான், அவனால் அது முடியும், அவன் பரம்பொருள் தான் என்று காட்டுவது அது. சரி, இந்த பாடல் எதை காட்டுது? இகுது. இகுதுன்னா இந்த பாடல் அநேக ஈஸ்வரவாதிகளை நோக்கி பிரிதினியை முனிக்கி தான் முதல் என்றதனை சூத்திரத்தில் தான் முதல் வந்தது, தானே முதல், சிவபெருமானே முதற் கடவுள் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தியது. சிவபெருமானே முதற்கடவுள் போது ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்று பிரிதிநியைவு நீக்குகிறது. இவை இரண்டிற்கும் தம்முள் வேற்றுமை. அப்போ இதை வச்சு கேட்டா, ஐயா நீ அநேக ஈஸ்வரர்கள் உண்டு சொல்றவர்களை மறுத்து அயன் அரி எல்லாரும் ஈஸ்வரர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை நீங்க நல்லா மறுத்தீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கே ஒரு சிக்கல் ஆயிட்டது. என்ன அப்படின்னா, சிவசக்தி வந்து ஆரணி சனனின்னு ஒவ்வொரு சிவசக்தி இந்த அயன் அறி ஒவ்வொருத்தர பதிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சனனி ஆரணி ரோதைத்ரின்னு சொல்றத பார்த்தா சிவசக்திகள் பலவா இருக்கு. அப்ப சக்திகள் பலவா இருந்தா அந்த சக்தியை உடைய பொருளும் பலவாக இருக்கணும் இல்லையா? ஆனா அநேக ஈஸ்வரர்கள் கூடாதுங்களுக்கு தான் நீங்க அயனும் அரியும் பரம்பொருள்னு மறுத்தீங்க. ஆனா நீங்களே சிவபெருமானுக்கு பல்வேறு சக்திகள் சொல்லிட்டீங்க. சக்திகள் பலன்னா சக்தியை உடையவனை சக்திமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திமான் அப்படின்னா யாரே? சக்தியை உடையவன். பக்தி உடையவன் பக்திமான் சொல்றான், சக்தியை உடையவன் சக்திமான் சொல்லுவாங்க. சக்திகள் பலன்னா அப்ப சக்திமான்களும் பல. நீங்களும் அநேக ஈஸ்வரவாதத்தில் வந்து விழுந்துட்டீங்களே. சக்திகள் பலன்னா அப்ப சிவமும் பல. பல சிவபெருமான் இருக்காங்க, பல ஈஸ்வரன் இருக்காங்கன்னு நீங்களுமே அந்த அநேக ஈஸ்வரவாதத்தில் விழுந்துட்டீங்களே. ஆகவே அநேக ஈஸ்வரவாதத்தை மறுப்பதற்கென்று அயன அறியும் பரம்பொருள் கிடையாது. ஏன்னா அவர்கள்ட்ட ஒவ்வொரு சிவசக்தி இருந்துதான் நடத்துது, அவர்கள் ஒன்றும் சுதந்திரமா நடத்தல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு சிவசக்தின்னு சக்திக்கு பன்மை குறிட்டதுனால சிவத்துக்கும் பன்மை வந்து நீங்களும் மறுபடியும் அநேக சுலாதத்தில் விழுந்துட்டீங்களே. இது வந்து என்ன அப்படின்னா, இது தேழ்கடிக்கு அஞ்சு போய் பாம்பின் வாயில் அகப்பட்ட கதையா போச்ச அப்படின்னு சொல்லி ஒரு கதையை அருமையாக எழுப்புகின்றார்கள். எழுப்பி அதற்கு விளக்கம் கொடுக்க வந்ததுதான் அடுத்த பாடல்னு. எவ்வளவு அற்புதமான ஒரு தோற்றுவாய், எவ்வளவு அழகான ஒரு தர்க்க முறை. அற்றேல் அப்படியானால், இந்த கருத்தை சுவாமிகள் உரையில பாக்குறோம். அற்றேல் அப்படியானால் அநேகேஸ்வரவாதம் பரிகரித்தல் பொருட்டு. பரிகரித்தல் என்ன? நீக்குதல், விளக்குதல். அநேகேஸ்வரவாதத்தை நீக்கும் பொருட்டு என்ன சொன்னீங்க? பயந்திடும் சக்தியாதி அப்படின்னு. அயன்றையும் அரிட்டையும் சிவசக்தி வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சக்திக்கு பன்மை கூறவே சக்திமான் ஒருவனாத செல்லாமையின். ஏன் சக்தி பல? அப்ப சக்திமான் மட்டும் எப்படி ஒருவனா இருக்க முடியும்? செல்லாது, அவனும் பலவாதான் இருக்கணும். சக்திமான் ஒருவனாதல் செல்லாமையின் இது தேழுக்கு அஞ்சி பாந்தல் வாயில் விழுந்தால் ஒப்ப. பாந்தல்னா பாம்பு. தேழுக்கு அஞ்சி பாந்தல் வாயில் விழுந்தால் ஒப்ப மறித்தும், மறித்தும்னா மீண்டும், மீண்டும் மறித்தும் அநேகேஸ்வரவாதமாய் முடியும் போலும். நீங்களும் மறுபடியும் அநேகேஸ்வரவாதத்தையே வந்துட்டீங்களே. எனின் அவ் ஆசங்கை நீக்குதற்கன்றே வருஞ்செயுள் எழுந்தது என்பது. இந்த சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் வருகின்ற செயல் எழுந்தது என்று சொன்னார். வருகின்ற செயல் என்ன சொல்கின்றது? சக்திதான் பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தான். மந்திரி ஆதிக்கெல்லாம் உயித்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளையெல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாரான். அருமையா சொன்ன. சக்திதான் பலவோ எண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த தடையை எழுப்பிக்கொண்டே பாட்ட தொடங்குற. அயந்த ஒரு சிவசக்தி, அரிட்ட ஒரு சிவசக்தி பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப சிவசக்தி தான் பலவோ? அப்படின்னா பல கிடையாது. ஐயா சக்தி பலவா இருந்தா தானே சக்திமானும் வந்து பலவா இருக்கணும், ஒருவனா இருக்க முடியாது. சக்தியே பல கிடையாது. அப்ப ஆரணி சனனி ரோதைத்ரி இப்படி பல பல பேர் சொல்றீங்களே. அப்படின்னா காரிய வேறுபாட்டால் பல பெயர்களை பெறுகின்றது சொன்னார். தான் ஒன்றே, சக்தி வந்து ஒன்றுதான், அநேகமாக வைத்திடும். அநேகம்னா என்ன? பல. ஏகம்னா ஒன்று, அநேகம்னா பல. அவ்வளவுதான். தான் ஒன்றே, சக்தி வந்து ஒன்றுதான், அநேகமாக வைத்திடும். ஒரு சிவசக்தி தான் பலவாக விளங்குகின்றது. எதனால் விளங்குகின்றது? காரியத்தால். பாட்டில் பார்த்தா காரியத்தால், காரியத்தால் செயல்பாட்டால். அது எப்படி? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். மந்திரியாதிக்கெல்லாம் உயித்திடும் ஒருவன் சக்தி போல். அதான் இந்த ஓமை வந்து வருஞ்செயுளில் பெறப்படும் மேல குறிப்புற எழுதினாங்களே, அரசன் மந்திரி ஓமை இங்க வந்தாச்சு. அரசனுடைய சக்தி ஒரு சக்தி தான், அது மந்திரியினுடைய சக்தியாகவும் அது செயல்படுகிறது, தளபதியுடைய சக்தியாகவும் வெளிப்படுகிறது இல்லையா? அது வந்து தண்டல்காரனுடைய சக்தியாகவும் வெளிப்படுகின்றது. எல்லாம் அரசக்தி ஒரு சக்தி தானே. அதான் மந்திரி ஆதிக்கெல்லாம் உயிர்த்திடும் ஒருவன் சக்தி போல். ஆனா உண்மையில அந்த எல்லா சக்தியும் யாருடையது? அரசனுடையது தான். அது மாதிரி இந்த பிரம்ம விஷ்ணுக்களிடம் தங்கியிருக்கின்ற சக்தி எல்லாமே சிவனுடையதுதான். ஒரு சக்தி தான் காரிய வேறுபாட்டால் பலதிரப்படுகிறது. அரசனுடைய சக்தி, மந்திரி, தளபதி, தண்டல்காரர் போன்ற ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவது போல காரியத்தால் செயல்பாட்டால் பலவாக விளங்குகின்றது. அது அரசனுடைய சக்தி போல இது வந்து எல்லார் சக்தியும் சிவபெருமானுடைய சக்தி தான். புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம். சிவபெருமானுடைய சங்கற்பத்திற்கு ஏற்றபடிதான் சிவசக்தி யாருக்கும் போகத்தையும் கொடுக்கும், இல்ல வீடு பேரை கொடுக்கணும்னா வீடு பேரையும் கொடுக்கும். எல்லாம் சிவசங்கற்பம்படிதான் நடக்கும். வேறு யாரும் தத்தம் சங்கற்பப்படி எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி அருமையாக விளக்கினார். அதான் சொல்வார்கள், நெருப்பு இருக்கின்றதே, நெருப்பினுடைய சக்தி பாருங்க, ஒரே சக்தி தான். அந்த நெருப்பினுடைய ஒரே சக்தி சமையலறையிலே சமைக்கும் சக்தியாக அது அங்கே வெளிப்படுகின்றது. உருக்க ஆலைகளிலே உலோகங்களை உருக்கும் சக்தியாக வெளிப்படுகின்றது, உருக்குதல். அப்புறம் அவற்றை இணைக்கும் சக்தியாக வெளிப்படுகின்றது. அப்புறம் வந்து அந்த நெருப்பை வைத்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து இப்போ அயன் பாக்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்ப வந்து நெருப்பு போட்டு அந்த பெட்டியில் சூடேற்றும் பெட்டி, இஸ்திரி பெட்டியுமா, அது வந்து அந்த துணிகளை உலர்த்தும் சக்தியாகவும் அந்த நெருப்பின் சக்தியை வெளிப்படுகின்றது. எனவே ஒரே நெருப்பின் சக்தியே சமைக்கும் சக்தி, உருக்கும் சக்தி, வார்க்கும் சக்தி, உலர்த்தும் சக்தி என்று பல்வேறு சக்திகளாக ஒரு நெருப்பினுடைய ஒரு சக்தியே இப்படி காரிய வேறுபாட்டால் பல்வேறு சக்திகளாக விளங்குவது போல சிவசக்தி ஒன்றே வந்து ஆரணி, சனனி, ரோதயித்ரி என்று பல்வேறு சக்திகளாக விளங்கி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில் வேறுபாடுகளை நிகழ்த்துகின்றது. அந்தந்த தொழில் பற்றி ஒவ்வொரு பெயர் பெறும், அவ்வளவுதான். இக்காலத்திலே இதற்கு மின்சாரத்தினுடைய சக்தியையும் எடுத்துக்காட்டாக கூறுவார். வீட்டில் வந்து அங்கங்க நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா லைட் எரியுது, அதுல மின்சார ஆற்றல் வந்து ஒளி கொடுக்கும் சக்தியாக அங்கே மின்சக்தி செயல்படுகின்றது. ஃபேன் சுத்துது, அங்கே சுழற்றும் சக்தியாக அந்த மின்சக்தி செயல்படுகின்றது. டிவி ஓடுது, அங்க ஒளியையும் ஒளியையும் வழங்குகின்ற சக்தியாக அங்கே செயல்படுகின்றது. எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்க துணிகளை உலர்த்துவதற்கு, எலக்ட்ரிக் இஸ்திரி பெட்டி, அதுல அங்க உலர்த்தும் சக்தியாகவும் இந்த மின்சக்தி செயல்படுகின்றது. ஆக இப்படி நாம் இந்த இரண்டு விதமான ஓமானங்களையுமே நாம் கொள்ள வேண்டும். பழைய நெருப்பு, நெருப்பின் சக்தியை ஓமானம் கொள்வது வந்து சொரூப இலக்கணத்தை புரிந்து கொள்வதிலே மிக மிக நமக்கு துணை செய்யும். அது வருகின்ற பாடலிலே நாம் உணர கிடக்கின்றது. ஆக இவ்வாறு இந்த பாடலே சொன்னார். அதற்கு சிவஞான சுவாமியுடைய உரையினை பார்த்து விடலாம். அரசன் சக்தி ஒன்றே, அமைச்சர், படைத்தலைவர், பாடிகாவலர். பாடிகாவலர்னா யாரு, அரசன் என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஆணை போடுறானோ அந்த தண்டனையை நிறைவேற்றுவன் பாடிகாவலர். அதான் சொன்னார் அப்பர் பெருமான், போடி காவனை கூறாத நாளெல்லாம் பாடிகாவலில் பட்டு கழியுமே. திரு கோடிக்காவல் இருக்காரு, அந்த பெருமான நினைக்காத நாள்லாம் வந்து நாம வந்து வேற ஏதாவது சிந்தனையில வேற ஏதாவது வினைகளை செய்வோம் இல்லையா, எவன்கிட்ட போய் பாடிகாவலனாகிய எவன்கிட்ட போய் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி நமக்கு நிலைமை வந்துடும். ஆகவே கோடிகா பெருமான எப்பவும் நினைங்கன்னு சொல்லி அருமையா சொன்ன அந்த பாடல வருது தேவாரத்துல. பாடிகாவலர்கள் சொல்லுவருது தண்டனை நிறைவேற்றக்கூடிய தண்டல்காரர்கள், தண்டலாளர்கள் சொல்வார்கள் அந்த பாடிகாவலர். அரசனுடைய சக்தி ஒன்றே, அமைச்சர், படைத்தலைவர், பாடிகாவலர் முதலாயினார் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் பலவேறு வகைப்பட்டார் போல. அமைச்சர் என்ன செய்வாரு, அரசனுடைய சக்தியை நாட்டை அப்படி நிர்வாகம் பண்ணி நடத்துறதுக்கு பயன்படுத்துவார், திட்டங்களை போட வைக்க. படைத்தலைவர் என்ன பண்ணுவாரு, போர்ல எப்படி வந்து செயல்படுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரசனுடைய ஆணையை அவர் அதுக்கு பயன்படுத்துவாரு. பாடிகாவலர்களுக்கு பயன்படுத்துவான், குற்றவாளிகளை எப்படி எப்படி அரசன் தண்டிக்க சொல்லியிருக்கான் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு அவன் அரச சக்தியை அதுக்கு பயன்படுத்துவான். ஆகவே அந்த ஒரே அரச சக்தி ஒவ்வொருவர் மாட்டு நின்று வெளிப்படும் போது